السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، وآتي ذا القربى حقه والمسكين وابن السبيل ولا تبذر تبذيرا إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவுக்கு நிகரக்கு என்பதில் மாதிரி எல்லாம் நல்லாவின் பேரால் ஆரம்பம் செய்வது அன்னலம் பெருமானார் முகமது மிஸ்வா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். பேரன்புக்குரிய இஸ்லாமிய திருவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த உலகிலே மனித சமுதாயத்தை படைத்து மனித சமுதாயம் சிறப்பு பெறும் பொருட்டு பல வகையான அறிப்படைகளை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே உயர்ந்த படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிற மனிதன் உலக வாழ்க்கையிலே உயர்ந்த ஒரு வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், மற்ற படைப்பினங்களுக்கு மத்தியிலே மனித படைப்பு தரம் தாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகவும் பல்வேறுபட்ட அருள்கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அந்த அருள்கொடைகளை வழங்கி அவர்களுக்கு அல்லாஹ் போதிக்கிற போதனை, எதனை நான் உங்களுக்கு என்னுடைய நியமத்தாக வழங்கியிருக்கிறேனோ அது எந்த வகையான பொருளாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேறு பல உயரிய பதவிகளாக இருக்கட்டும், அவைகள் அத்தனையின் மூலமும் பிற மனித சமுதாயத்திற்கு, பிற மக்களுக்கு உதவுவதற்காக, அவர்களுக்கு நீங்கள் ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதனையும் அல்லாஹ் தஆலா ஆங்காங்கே நினைவுபடுத்தி வருகிறார். இந்த உலகிலே மனிதன் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் அத்தனை நியமத்துகளும் அவன் தனக்குத்தானே வைத்துக் கொள்வதற்கு அல்ல, அதை தேவையுள்ளவர்களுக்கு வழங்குவதற்கும் சிரமப்படுகிறவர்களுக்கு கொடுப்பதற்கும் அவர்களின் சிரமத்தை நீக்குவதற்கும் தான் அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். முழுமையாக அதனை அபகரித்து கொண்டு தன்னுடைய சுயநலப்போக்கோடு நடந்து கொண்டால் அதற்கு மிக மிக மிகப்பெரும் வேதனையும் தண்டனையும் இருக்கிறது என்பதனையும் அல்லாஹ் திருமறையிலே எச்சரிக்கை செய்கிறான். குர்ஆனுடைய வசனத்திலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான்: வஆதி தல் குர்பா ஹக்கஹு, உங்களது சொந்த பந்தங்களுக்கு அவர்களுக்குரிய ஹக்கை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். ஏனால் அதற்கு அவர்கள் உரிமைப்பட்டிருக்கிற, அவர்களுக்கு தேவைப்படுகிற, அவர்களுக்கு பாத்தியப்பட்டிருக்கிற பொருள் உங்களிடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருள் உங்களுக்கு மட்டும் அல்ல, உங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, மற்றவர்களுடைய பொருள்களும் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு சேர வேண்டிய பொருள்களும் உங்களது கையிலே தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிற போது அவர்களுக்குரிய உரிமையை, அவர்களுக்குரிய பங்கினை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வாத்தி தல் குர்பாகவு, உங்களது சொந்த பந்தங்களுக்கு அவர்களுக்கு உங்களின் மீது என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமையை நிறைவேற்றி விடுங்கள், கொடுத்து விடுங்கள். மேலும் உங்கள் மிஸ்கீன ஏழைகளுக்கும் வபினி சபீலி வழிப்போக்கர்களுக்கும் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து உதவுங்கள். வலா துபத்திர் தபதீரா, வீண் விரயம் செய்யாதீர்கள். ஒரு பக்கத்தில் அல்லாஹு தஆலா இப்படி நீங்க அவங்களுக்கெல்லாம் கொடுங்க என்று சொல்லிவிட்டு வேண்விரையும் செய்யாதீர்கள் என்று அடுத்து சொல்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்களுக்கு உரிமைப்பட்டிருக்கிற, அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிற அதனை அவர்களுக்கு வழங்காமல் நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டால் நிச்சயமாக வீண் விரயத்தில் தான் அது செலவிடப்படும். கண்கூடாக பார்க்கிறோம், யாரெல்லாம் பொருளை தங்களுக்கு தாங்களே சேமித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ் சொன்ன வழியிலே அதை செலவு செய்யாமல் அவைகளை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அவர்களது செல்வங்கள் வீணாக செலவு செய்யப்படுவதை பார்க்கிறோம். வீண் விரயங்களில் தான் அது ஈடுபடுத்தப்படும். வலா துபத்திர் தப்தீரா, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். ஏனென்று சொன்னால் இன்னல் முபத்திரீன, வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் கானு இஹ்வான ஷயாத்தீன், அவர்கள் சைத்தானுடைய நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சைத்தானுக்கு தான் அது ரொம்ப பிடித்தமானது வீண் விரயம் செய்வது என்பது. எனவே வீண் விரயம் செய்வர்கள் சைத்தானுக்கு நண்பர்களாக ஆகி போய்விடுவார்கள். வக்கான ஷைத்தான ரப்பிஹி கஃபூரா, ஆனால் சைத்தான் அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவனாக இருக்கிறான். அல்லாஹு தாலாவுடைய நியமத்துகள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹுக்கு நன்றி மறந்த நிலையிலே அவன் ஆகிவிட்டான் என்று அல்லாஹு தாலா இங்கே நினைவுபடுத்தி காட்டுகிறான். எனவே ஒவ்வொரு செல்வம் உள்ளவர்களும், ஒவ்வொரு நியமத்துகளை பெற்றவர்களும் அது முழுக்க முழுக்க தனக்கு சொந்தமானது, தான் ஈட்டியது, தனக்கு தான் அது பயன்பட வேண்டும், அதற்கு பிறகு தனது வாரிசுகளுக்கு அதை பயன்பட வேண்டும் என்பதாக நினைத்து கொண்டு அவைகளை சேமித்து வைத்து விடாமல் மேற்குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகிறார். அது அவர்களுக்கு உரிமைப்பட்டவை என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் காரூன் என்று சொல்லுகிற ஒருவன் இருந்தார், ஃபிரௌனுடைய அரசவையிலே உள்ளவன். அந்த காரூனுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான செல்வங்களை கொடுத்திருந்தான். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இன்ன காரூன கானமின் கௌமி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தைச் சேர்ந்த காரூன் என்று சொல்லக்கூடிய ஒருவன், ஃபபகா அலைஹிம், அவன் அந்த சமூகத்தின் மீது அதிகமாக வரம்பு மீறி நடந்து கொண்டான் என்று சொல்லுகிறான். ஆத்தேனாகு மினல் குனூசி, நாம் ஏராளமான புதையல்களை அவனுக்கு கொடுத்திருந்தோம் என்று சொல்லுகிறான். புதையல் என்று சொன்னால் புதையல் பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட புதையல் அல்ல, ஏராளமான சொத்துக்கள், ஏராளமான செல்வங்கள் அவனுக்கு வழங்கப்பட்டிருந்தன. அவனுடைய கசானாவுடைய சாவிகளை, திறவுகோள்களை சுமப்பதற்கு வலுவுள்ள மிகப்பெரிய ஒரு கூட்டமே தேவைப்படும் அதை சுமந்து செல்வதற்கு. அவ்வளவு செல்வம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தப்சீர்களை எழுதுகிறார்கள், மிக வலிமை வாய்ந்த மனிதர்கள் கிட்டத்தட்ட 20-50 பேர்கள் வரையிலும் அவனுடைய அந்த கசானாவுடைய சாவியை சுமந்து செல்வார்கள். கசானாவை அல்ல, அவன் எங்காவது பிரயாணம் செய்வதாக இருந்தால் அவனுடைய சாவிகளை கொண்டு செல்வதற்கு மட்டும் இப்படி பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இன்னும் சில அறிவிப்புகளில் கிட்டத்தட்ட 40 கோவேறு கழுதைகள் அளவுக்கு அவனுடைய சாவிகள் நினைசியும் சுமை இருந்தது. மாடுகளுடைய தோலை உரித்து அந்த தோளிலே பை செய்யப்பட்டு அந்த சாவிகள் அதிலே போடப்பட்டு 40 கோவேறு கழுதைகள் அந்த சாவிகளை மட்டும் சுமந்து செல்லும் அவ்வளவு கசான் அவனிடத்தில் இருந்தது. இப்படி ஏராளமான சொத்துக்களுக்கு அவன் உரிமைப்பட்டவனாக இருந்த காரணத்தினால் அவன் அழிச்சாட்டியமா செய்ய ஆரம்பித்தான், மனிதர்கள் மீது வரம்பு மீறி நடந்து கொண்டான். அந்த ஃபபகா அலைக்கும் அலைகும் என்பதனை அல்லாஹ் தஆலா சொல்லுகிற அந்த விஷயத்திற்கு தஃப்சீர்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனால் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள், நோவினை அடைந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, வெளியிலே அவன் செல்லுகிற போது அந்த பெருமைக்காக வேண்டி தன்னுடைய ஆடையை அதிக அளவில் கீழே தொங்க விடப்பட்ட நிலையிலே அவன் போவான். அதாவது அந்த காலத்து அரசர்களுடைய ஆடைகளை சொல்வார்கள், பின்னால ஒரு 10-20 பேர் அந்த ஆடையை சுமந்து செல்வார்களாம், அவ்வளவு அளவுக்கு இருக்கும். அது மாதிரி அந்த காரூனுடைய ஆடைகள் கீழே தவழ்ந்து விடுகிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அவனுடைய ஆடைகள் இருந்தன. பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருந்தான். அதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த செல்வம் தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது கால லஹு கௌமுஹு லா தஃபரஹ், அவனுடைய கூட்டத்தார்கள் அவனுக்கு சொன்னார்கள், லா தஃபரஹ், இந்த பொருள் உன்னிடத்தில் இவ்வளவு சேர்ந்திருக்கிறது என்பதை நினைத்து நீ சந்தோஷம் அடைய வேண்டாம். அந்த சமூகத்தினர்கள் அவனுக்கு சொன்ன உபதேசத்தை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். உனக்கு இவ்வளவு செல்வம் இருக்கிறது, இவ்வளவு நீ வசதி வாய்ப்போடு இருக்கிறாய் என்று நினைத்து ஒருபோதும் நீ சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், இவ்வாறு தன்னுடைய பொருளின் மீது ஆசையை கொண்டு சந்தோஷப்படுபவர்களை அல்லாஹ் தஆலா நேசிப்பதில்லை. நம்ம கிட்டத்தில் இவ்வளவு செல்வம் இருக்கிறது, இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது என்ற மகிழ்ச்சியில தலையாடி கொண்டிருப்பவர்களை, தலைதெறிக்க நடந்து கொண்டிருப்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. மேலும் அல்லாஹு தஆலா உனக்கு எதை கொடுத்தானோ அதை நீ அத்தாருலாகிறா மறுமை என்ற அந்த உலகத்திற்கு நீ சேமித்து வைத்துக்கொள். இங்க அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஞாபகத்தை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால் அந்த அதை செலவு செய்து அல்லாஹு தஆலாவுடைய வழியிலே செலவு செய்து அதை மறுமைக்காக வேண்டி அதை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும், இல்லைன்னா பெரிய நஷ்டமாகிவிடும். இங்க நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் நாம் ஆயுள் காலம் இருக்கிற வரையிலும் செலவு செய்யாமல் அவைகளை வைத்துக்கொண்டு அதன் முழுக்க முழுக்க நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமது பிள்ளைகளுக்கு போய் சேருகிறது. பிள்ளைகள் அதை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் உங்களை நினைத்து ஒரு ரூபாய் காசு கூட தர்மம் செய்ய மாட்டாங்க உங்களுக்கு பின்னால். நம்முடைய தந்தை இவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறாரு என்று நினைத்து உங்களுக்காக வேண்டிய ஏதாவது சதக்கா தான தர்மம் செய்வாங்களான்னு கேட்டால் செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அப்படித்தான் அவர்களும் இருக்க போகிறார்கள். எனவே பெற்றோர்களை நினைத்து அவர்கள் செலவு செய்ய மாட்டார்கள், பாவ மன்னிப்பு கேட்க மாட்டார்கள், ஒரு துவா ஓத மாட்டார்கள். இன்னைக்கு அதுக்கு கூட தடை செய்யக்கூடிய நிறைய கூட்டம் வந்துருச்சு, ஓதாதே அது போய் சேராதுன்னு எதுவுமே செய்ய மாட்டார்கள். இருக்கிற போதே அவைகளை என்ன செய்துவிட வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவைகளை செலவு செய்து வறுமைக்கான தேவைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாலி மாலி மாலி, என்னுடைய பொருள் என்னுடைய பொருள் என்னுடைய பொருள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, எது உன்னுடைய பொருள்? உன்னுடைய பொருள் என்று எதுவுமே கிடையாது. எதை நீ சாப்பிட்டு முடித்தாயோ அது உன்னுடைய பொருள். உன் வயிற்றுக்குள்ள எது போய் அது ஜீரணமாகி போய்விட்டதோ அது உன்னுடைய பொருள். எந்த ஆடையை நீ போட்டு கிழித்து விட்டாயோ அது உன்னுடைய பொருள். மூன்றாவது உன்னுடைய பொருள் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது நீ மறுமைக்காக வேண்டி சேர்த்து வைத்தவைதான். இந்த உலகிலே இருக்கிற போது எதனை நீ முன்னால் உனக்கு முன்னால் அனுப்பி வைத்து விட்டாய் அதுதான் உன்னுடைய பொருள், மற்ற அனைத்தையும் உன்னுடைய வாரிசுகளுடைய பொருள் ஆகும். ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிற போது சொன்னார்கள், நீங்கள் உங்களது வாரிசுகளுடைய பொருளுக்கு ஆசைப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். யார சொல்லலாம், எப்படி நாங்கள் வாரிசுகளுடைய பொருளுக்கு ஆசைப்படுவோம் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள், நீங்கள் உங்களது மரணத்திற்கு பின்னால் விட்டு போகிற அத்தனை பொருள்களும் உங்களுக்கு உங்களுடைய வாரிசுக்கு சொந்தமானது, அவையே என்னுடைய பொருள் என்னுடைய பொருள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அது அவ்வளவுதான். எதையெல்லாம் நீங்கள் சேர்த்து வைத்து உங்களது மரணம் வரையிலும் செலவு செய்யாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் அதை செலவழிக்காமல் விட்டு வந்த அத்தனை பொருள்களும் உங்களுடைய வாரிசுக்கு சொந்தமானவை, அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அப்ப அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இது மாதிரி வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான். எனவேதான் சொல்றான், வலா தன்ஸ நசீபக மின துன்யா, உலகத்திலே உன்னை நான் படைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு சில காரியங்களுக்காக படைத்திருக்கிறேன், சில நோக்கங்களுக்காக உனக்கு பொருளை தந்திருக்கிறேன், அந்த பங்கை நீ மறந்து விடாதே, உனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பங்கை நீ மறந்து விடாதே. அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக, அல்லாஹ் உன்னின் மீது எப்படி உபகாரம் செய்திருக்கிறானோ அதுபோல நீ மற்றவர்களுக்கு உபகாரம் செய். எங்கிருந்து வந்தது இதெல்லாம்? உனக்கு தந்திருக்கிற அத்தனை செல்வங்களும் அத்தனை நியமத்துகளும் அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தவையாகும். எனவே அதிலிருந்து நீ மற்றவர்களுக்கு அதுபோல நீயும் உபகாரம் செய். ஒலா தபையில் ஃபசாத, குழப்பத்தை நீ தொடர வேண்டாம், குழப்பம் செய்ய வேண்டும் என்று என்ன வேண்டாம். ஃபில்லர்தி பூமியிலே இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிதீன், குழப்பம் செய்வர்களை அல்லாஹு தஆலா விரும்புவதில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப நமக்கு தரப்பட்டிருக்கிற அவைகள் கொஞ்ச நஞ்சமாக இருந்தாலும் சரி அவைகளை கொடுத்து உதவுகின்ற அந்த மனப்பான்மை நம்மிடத்திலே வர வேண்டும். இருக்கிறவங்க தான் கொடுக்கணுங்கிற அந்த நிலை இஸ்லாத்திலே இல்லை. யாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் பாருங்க. தனக்கு இல்லாவிட்டாலும் கூட, தனக்கு பத்தாத நிலை இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு கொடுத்து உபகாரம் செய்கிற மனப்பான்மையை பெற்றிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலுக்கு வருகிற போது பகல் நேரத்தில் அறிவிக்கக்கூடிய ராவி அறிவித்து காட்டுகிறார், நாங்களாம் பள்ளிவாசலில் உட்கார்ந்துருந்தோம், தொகூருடைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாக ஒரு கூட்டத்தினர்கள் வாழ் தரித்து கொண்டு அரைகுறை ஆடைகளோடு மிக பங்கரையாக பஞ்சத்திலே அடிபட்டவர்களை போன்று ஒரு பெரும் கூட்டம் பள்ளிவாசலுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டார்கள். அவருடைய நிலையை பார்க்கிற போது அவர்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்குள்ள இருந்து வெளியிலே வந்தார்கள். அவர்களை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி முகமெல்லாம் கவலையால் அப்படியே வாடி போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீண்டும் வீட்டுக்குள்ளே போனார்கள். திரும்பவும் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். தொழுகைக்கு பாங்கு சொல்ல வேண்டிய தோருடைய நேரம் வந்தது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி பாங்கு சொல்ல சொன்னார்கள். பாங்கு சொல்லி தொழுகையை ஜமாத்தாக முடித்து விட்ட பின்னால் எழுந்து நின்று ஒரு சின்ன உரை நிகழ்த்தினார்கள். குர்ஆனுடைய இரண்டு வசனங்களை ஓதி காட்டி அல்லாஹு தஆலாவுடைய வழியிலே நீங்கள் இதுபோன்று வறியவர்களுக்கும் சிரமப்படுகிறவர்களுக்கும் ஏழ்மை நிலை உள்ளவர்களுக்கும் கொடுத்து உதவுங்கள். உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்கள். ஒவ்வொருத்தரும் துணிமணிகள் இருந்தால் அதை கொண்டு வந்து கொடுங்கள். உணவுப் பொருட்கள் இருந்தால் அதை கொண்டு வந்து கொடுங்கள். ஒரு சா இருந்தால் அதை கொண்டு வந்து கொடுங்கள். அரை சா இருந்தாலும் அதை கொண்டு வந்து கொடுங்கள். ஒரு படியோ அரைப்படியோ கடைசியில ஒன்றுமில்லை என்று சொன்னால் ஒரு பேரித்தம்பளம் இருந்தாலும் கொண்டு வந்து கொடுங்கள். அதுவும் கிடைக்காதவர்கள் அந்த பழத்திலே அரைப்பழையமாவது கொண்டு வந்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். எல்லாரும் அமைதியா கேட்டிருந்தாங்க. அதிலிருந்து ஒரு சஹாபி முதல் நபராக எழுந்தார். அப்படி வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் தன்னுடைய பையிலே இரண்டு பைகளிலே நிறைய உணவு தானியங்களை நிரப்பியவராக தூக்க முடியாத நிலையில ரெண்டு கையில கொண்டு வந்தார். கொண்டு வந்து ரசூலுல்லாஹி அவரிடத்திலே கொடுத்தார். அதை பார்த்த உடனே மற்றவர்கள் எல்லாம் எந்திரிச்சு போனாங்க. அவங்கவுங்க துணிமணியை கொண்டு வந்தாங்க, அவங்கவுங்க பொருள்களை தானிய பொருள்களை கொண்டு வந்தாங்க, பேரித்தம்பளத்தை கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அன்று அந்த நேரத்திலே துணிமணிகளுடைய ஒரு குவியலையும் தானியங்களுடைய ஒரு குவியலையும் அங்கே நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு நிரப்பமாக கொண்டு வரப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் தன்னுடைய பேச்சை கேட்டு இப்படி கொண்டு வரதை பார்த்த உடனேயே அந்த கவலையிலே தேய்ந்திருந்த முகம் அப்படியே மலர்ந்து போய் அப்படியே பொன்னிறமாக அவருடைய முகம் சிவந்து போனது சந்தோஷத்தால். அதை அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்த பிறகு அந்த அந்த வந்த கூட்டத்திற்கு அள்ளி கொடுத்தார்கள். அவர்கள் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு போனார்கள். உதவ வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கைகளிலே ஒன்று. அல்லாஹு தஆலாவை எப்படி நாம் ஏகத்துவம் என்ற நிலையிலே அவனை நாம் உரிமைப்படுத்துகிறோமோ, வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனையின்றி வேறு யாருமில்லை என்று சொல்கிறோமோ, அதோடு மட்டும் இஸ்லாம் நின்றுவிடவில்லை. தன்னுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள், தன்னுடைய சொந்த பந்தங்கள், தன்னுடைய உறவினர்கள், மேலும் ஏழ்மை நிலையிலே உளரக்கூடியவர்கள், தேவையுடையவர்கள் அத்தனை பேர்களுக்கும் கொடுத்து உதவும்படி சொல்லுகிற அந்த மனப்பான்மையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவங்களிலே ஒன்று என்பதை நாம் இங்கே வழங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பல நிகழ்ச்சிகள் சரித்திர குறிப்புகளிலே நாம் காண முடியும். அபூதர் இஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு கட்டத்திலே அவர்களுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், யாருமே எந்த பொருளையும் நாளைக்கென்று சேர்த்து வைக்கக்கூடாது. இன்னைக்கு கிடைக்கிறது இன்னைக்கே செலவு பண்ணிடணும், கொடுத்துடணும், மிச்சம் இருக்கிறது கொடுத்துடணும், நாளைக்கு உனக்கு அல்லாஹ் தருவான், அந்த மாதிரி கொள்கையில் உள்ளவங்க. இதை பல நபர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா? எனவே இவர்கள் பேசுகிற பேச்சு மற்றவர்களுக்கு மத்தியிலே ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியது. உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு காலத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள், தனிமையான ஒரு இடத்துல ஒரு காட்டு பகுதி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு அங்கே நீங்க போயிருங்க, அங்கே போய் நீங்க இருங்க, இவங்க செய்யறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பி வச்சாங்க. அங்கே அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். அவரிடத்திலே சில ஒட்டகங்கள் இருந்தன. அதை மேய்ப்பதற்கு அதனை பராமரிப்பதற்கு ஒரு மனிதர் இருந்தார். ரொம்ப பலகீனமான ஒரு மனிதர் இருந்தார். இப்படி இருக்கிற போது பனு சலீம் என்ற கூட்டத்தை சேர்ந்த ஒரு வாலிபர் வந்து கேட்டார், நான் உங்களோடு நான் சேர்ந்து கொள்கிறேனே. ஆனால் சஹாபியாச்சா? அவ சஹாபாக்கள் என்று சொல்லுகிற போது அந்த காலத்து மக்களே, சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையிலே உள்ளவர்களே ரொம்ப கண்ணியப்படுத்தி வந்தார்கள். இன்னைக்கு உள்ளவங்கள மாதிரி அல்ல. உங்களோடு நான் இருக்கிறேன், உங்களுடைய பரக்கத்து எனக்கு கிடைக்க வேண்டும், உங்களுடைய நல்லாசி துவா எனக்கு கிடைக்க வேண்டும், எனவே நான் உங்களோடு நான் சேர்ந்து உங்களுக்கு தேவையான பணிவுரைகளை செய்து கொண்டு நான் இருக்கிறேன் என்று கேட்டபோது அபூதரில் இஃபார் ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னோடு இருந்து கொள்ள அதுக்கு எனக்கு ஆட்சேபணி இல்லை, ஆனால் நான் சொல்லுகிற போது நான் என்ன சொல்லுகிறேனோ அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எந்த விஷயத்திலே கட்டுப்பட வேண்டும் என்று கேட்டபோது, நான் ஒரு பொருளை அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை அந்த பொருளையே செலவு செய்ய வேண்டும், அதற்கு மாறு செய்யக்கூடாது என்று சொல்லி வைத்தார்கள். சரி என்று ஒப்புக்கொண்டு அவரோடு இருந்தார். ஒரு கட்டத்திலே சில நாட்கள் கழிந்த பின்னால் பக்கத்திலே இருக்கிற ஒரு நீரூற்று பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உள்ள மக்கள் மிகவும் பசியினால், கடுமையாக பசியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்ண உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி கிடைத்தது. உடனே என்ன செய்தார்? அபூதர் இஃபார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒட்டகையில் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வர சொன்னார்கள். இந்த மனிதர் இந்த வாலிபர் என்ன செய்தார்னா, அந்த ஒட்டகம் கட்டி போட்டிருக்கிற இடத்துக்கு சென்றார். அங்கே பல ஒட்டகைகள் இருக்கின்றன, அதில் உயர்தரமான ஒரு ஒட்டகை இருக்கிறது. அந்த ஒட்டகத்தை பார்த்தார், அதைத்தான் கொண்டு போக வேண்டும் என்று அவர் மனதிலே நாடினார். இருந்தாலும் இது இறைச்சிக்காக வேண்டி உணவுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடியதானே என்று நினைத்து கொண்டு அதற்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கிற ஒரு பெண் ஒட்டகை, வாலிப பெண் ஒட்டகை கொண்டு வந்து கொடுத்தார். அபூதர் விஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோபப்பட்டார்கள். நீ எனக்கு மோசடி செய்து விட்டாய் என்று சொன்னார்கள். ஏனென்று கேட்டபோது, நான் உயர்தரமான பொருளை அல்லவா செலவு செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லியிருந்தேன், ஆனால் நீ இந்த மாதிரி செய்துட்டியே அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் அதை தான் கொண்டு வரணும்னு நினைச்சேன், ஆனால் அது உங்களுடைய வேலைகளுக்கு அது பயன்படும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது, வேறு தேவைகளுக்கு அது பயன்படும் என்ற காரணத்தினால் அதை நான் விட்டுவிட்டேன், அதற்கு அடுத்த நிலையில் இல்லை கொண்டு வந்தேன் என்று சொல்லி திரும்ப அந்த ஒட்டகத்தை கொண்டு போய் வச்சுட்டு கட்டி போட்டுட்டு முதல் தரமான ஒட்டகத்தை கொண்டு வந்து விட்டார். அப்போ அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கேட்டார்கள், என்னுடைய தேவைக்காகத்தான் அதை நீ விட்டு வைத்து வைத்தாயா என்று கேட்டார்கள். ஆம், உங்களுடைய தேவைக்காகத்தான் அதை நான் விட்டு வைத்தேன், என்னுடைய தேவை எப்போது ஏற்படும் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், யாருமே இல்லாத கபரிலே நான் தனிமையிலே கிடக்கிற போது அந்த நேரத்தில் எனக்கு தேவை உண்டாகும். அங்கே யார் வருவா? யாரும் வர முடியாது. அந்த நேரத்தில் எனக்கு தேவை ஏற்படும், அந்த நேரத்தில் எனக்கு உதவ வேண்டாமா? மாஷர் பருவிலே அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்திலே எல்லா உற்றார் உறவினர்களும் இருந்தா போதிலும் கூட என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு யாருமே வரமாட்டார்கள், யாரும் கை கொடுக்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் எனக்கு தேவை ஏற்படும், அந்த தேவை தானே உண்மையான தேவை. எனவே அதற்காக நான் நல்ல பொருளை நான் முற்படுத்தி வைக்கிறேன், எது சிறந்ததோ அதை நான் முற்படுத்தி வைக்கிறேன் என்று சொன்னார்கள் அபூதர் அல்ஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உலகத்திலே வாழுகிற போது அந்த உலகத்திலே வாழ்க்கையை முழுக்க முழுக்க அல்லாவுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் அருமை சஹாபாக்கள். எனவேதான் தங்களுக்கு கிடைத்தவைகளை அத்தனையுமே கொடுத்து விட்டார்கள். ஜாஃபர் தையார் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் அப்துல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய பேரப்பிள்ளை, சிறுவயதுக்காரர் தான். ஆனால் அந்த நிலையில் அவர்களுடைய எவ்வளவு தயாளமான குணம் இருந்தது என்று சொன்னால், அவர்களிடத்தில் கிடைத்து சம்பாதிக்கிற அத்தனை பொருள்களை மற்றவர்களுக்கு செலவு செய்வதிலே ஆனந்தம் கண்டார்கள். ஒரு முறை கடை வீதியிலே, கடை தெருவிலே ஒரு வியாபாரி, இங்கிருந்தோ வந்த வியாபாரி, நிறைய இனிப்பு சர்க்கரையை கொண்டு வந்து வியாபாரம் செய்வதற்காக வேண்டி கொண்டு வந்திருக்கிறார். பார்த்தானா வியாபாரம் ஆகலை, ஜனங்கள்கிட்டலாம் இருக்கும் போல இருக்கு அந்த பொருள், வியாபாரமே ஆகலை. வெளியூரிலிருந்து அவர் வந்திருக்கிறார், எவ்வளவு செலவு செய்து அந்த மூட்டைகள் எல்லாம் இங்க கொண்டு வந்திருக்கிறார், திரும்ப கொண்டு போறதுக்கு கூட அவர்கிட்ட வழி இல்லை, ரொம்ப கவலையால் துக்கத்தால் அவர் உட்கார்ந்திருந்தார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு மனிதரை அனுப்பி அவரிடத்தில் இருந்து அத்தனை சர்க்கரை மூட்டைகளையும் விலை கொடுத்து வாங்கி அதை இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு இலவசமாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இது மாதிரிதான் அவருடைய பண்பு இருந்தது. சிரமப்படுகிறவர்களை பார்க்கிற போது, துக்கத்திலே இருப்பவர்களை பார்க்கிற போது, அவர்களுக்கு உடனடியாக எழுந்து தன்னுடைய முதல் வேலையாக அதை முடித்துக் கொடுப்பது அவருடைய பணியாக இருந்தது. இன்னைக்கு கடமையான ஜகாத்தை கூட நிறைவேற்றுறதுக்கு தயாரா இல்லை. அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிற, ஃபரலாக ஆக்கி இருக்கிற, எந்த நிலையிலும் எந்த சமரசத்திற்கும் இடமில்லாத அந்த நிதியை, நாற்பதிலே ஒரு பங்கை கொடுப்பதற்கு கூட தயாராக இல்லை. அல்லாஹ் சொல்லுகிற போது மேலும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், என்பவர்கள் யார் என்று தெரியுமா? எல்லாத்தையுமே நீங்க ஏழைகள் நினைச்சுக்காதீங்க, எல்லாரும் ஏழை கிடையாது. வந்து நம்ம வீடுகளிலே வந்து சல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், லைசல் மிஸ்கீன் உள்ளதி, லைசல் மிஸ்கீன் அல்லதி தருத்தஹு லுக்மத வல்லுக்மதானி வத்தம்ரத வத்தம்ரதானி. நமக்கு மத்தியிலே ஒரு கவலை உணவுக்காகவும், இரண்டு கவலை உணவுக்காகவும், ஒரு பேரித்தம்பளத்திற்காகவும், இரண்டு பேரித்தம்பளங்களுக்காகவும் நம்மிடத்திலே சுற்றி வருகிறார்களே, அவர்கள் மிஸ்கின்கள் அல்ல. சில நேரங்களில் பார்த்தா பெரிய லட்சாதிபதியாக இருப்பாங்க அவங்க, இப்படியே வாங்கி 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 வாங்கியே பெரிய அளவுக்கு அவங்க வசதியாக வாய்ப்போடு இருப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒருத்தர் இருந்தார், நல்ல பயான் பண்ணுவார், ஹசரத் அவர். பார்த்தோன்னா ரம்லான் மாசத்துல இது மாதிரி மாசங்கள்ல ரொம்ப ஏழ்மை போன்ற நிலையிலே வருவார், துணிமணியெல்லாம் அந்த மாதிரி போட்டிருப்பாரு. பார்த்த உடனே யாரும் கொடுத்துருவாங்க, ஆனா ஊர்ல போய் பார்த்தா பல தோட்டங்களுக்கு அவர் முதலாளி, பல பேர்கள் இடத்துல வேலை செய்கிறாரு. அப்ப இது மாதிரி வருவாங்க, அந்த மாதிரி வாங்கணுங்கிற நிலையில வருவாங்க. செல்லலாருன்னு சொல்கிறாரு, அப்படி வருகிறவர்கள் எல்லாம் ஏழை அல்ல. வலாக்கின்னல் மிஸ்கின், மிஸ்கின் என்பவர் யார் தெரியுமா? அல்லது லாயுகி, அவருக்கு தேவை இருக்கும், தேவையான அளவுக்கு அவருக்கு கிடைக்காது. அவர் வெளியே சொல்லிட்டு இருக்க மாட்டார், அவருக்கு என்ன தேவையோ அந்த தேவை அவருக்கு கிடைக்காது. அவர் வந்து யார்ட்டையும் கேட்காதனால, யார்ட்டையும் சொல்லாதனால, தான தர்மம் செய்யறவங்களும் கூட இவருக்கு கொடுக்க வேண்டியது இல்லைன்னு நினைப்பாங்க. இவருக்கான அவருக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவருக்கு உண்மையான தேவை இருக்கும், அதை யாரிடத்திலும் சொல்ல மாட்டார். தான தர்மம் செய்யக்கூடியவங்களும் கூட அவரை நினைப்பாங்க, இவருக்கு நம்ம தர்மம் இவருக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க. வலா யகூ முஃபயஸ் அலு, பிறர்களிடத்திலே கேட்பதற்காக வேண்டி அவர் போய் நிற்கவும் மாட்டார். உண்மையான மிஸ்கின் அவர் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார், உஹ்சிரு ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே தடுத்து வைக்கப்பட்டவர், அல்லாஹ்வுடைய பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே தடுத்து வைக்கப்பட்டவர்கள், லா யஸ்தத்தியூன லர்பன் ஃபில் அர்லி, பூமியிலே அவர்கள் பொருளை திரட்டுவதற்கு சக்தி பெற மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஏழைகள், மிஸ்கீன்கள், ஃபுகராக்கள் என்று சொன்னால் யாருன்னா இவங்க தான், அந்த மாதிரி நபர்களுக்கு தேடி போய் கொடுங்க. ஈஸியா வேலை முடிஞ்சிருங்கிறதுக்காக வேண்டி வர்றவங்க யாராக இருந்தாலும் எப்படியெல்லாம் பார்க்கறது கிடையாது, கொடுத்துறது அப்படி செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லல, தேடி சென்று கொடுங்க. யஹ்சபுஹுல் ஜாஹிலு, அவர்களை பற்றி தெரியாதவர்கள் எண்ணிக்கொள்வார்கள், அகனியா, இவர்கள் வசதியானவர்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள். எதன் காரணமாக என்று சொன்னால், மின தாஃபுஃபி, அவர்களது அந்த அந்த பௌத்திரமான அந்த பக்குவமான வாழ்க்கையின் மூலமாக, அந்த தன்மானத்தோடு கூடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். யாரிடத்திலும் சொல்ல மாட்டார்கள், யாரிடத்திலும் கேட்க மாட்டார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் மற்றவர்கள் அவர்களை பற்றி நினைப்பார்கள், அவருக்கென்ன அவர் நல்ல வசதியா இருக்கார் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேருக்கு கேட்டால் தான் ஏழைன்னு நினைப்பாங்க, அவர் கேட்கறது இல்லை அதனால அவருக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. அதைத்தான் நல்லா இங்க சொல்லி காட்டுகிறார். அவர்களுடைய அந்த 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 பணிவின் காரணமாக, அவர்களுடைய அந்த அந்த தன்மானத்தின் காரணமாக அவர் யாரிடத்திலும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவர்கள் தேவையுடையவர்களாக இருப்பார்கள். தாரிஃபுகும் விசீமாகவும், சில அடையாளங்களின் மூலம் அவர்களை அறிந்து கொள்ளலாம். அவர்களுடைய முகம் மஞ்சனித்து போயிருக்கும் வறுமையின் காரணமாக, அல்லது அவர்களது ஆடைகளிலே சரியான ஆடை இல்லாமல் இருந்திருக்கும், அல்லது அவர்கள் பணிவு, அவர்கள் காட்டுகின்ற அந்த பணிவும் அந்த உலக பற்றற்ற நிலையும் அவர்களை அடையாளம் காட்டிவிடும். லா யஸ்அலூன அன்னாஸ் ஹாபா, மனிதர்களிடத்திலே அவர்கள் வற்புறுத்தி எதையும் கேட்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட நபர்களுக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், அதுக்கு ஒருத்தர் வந்து தேவையில்லாம, மன் சால அன்னாஸ் அவலஹு மா யுனீஹி, ஒருத்தருக்கு அவருக்கு தேவையான அளவுக்கு இருக்கிறது, அதற்கு பிறகு அவர் கேட்கிறார் என்று சொன்னால், மக்களிடத்திலே கேட்கிறார். சிலர் வெக்கம் இல்லாமல் கேட்பாங்க, அது செய்யுங்க, இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்கன்னு கேட்டுருவாங்க, இவங்கள வழியிலன்னு கொடுத்துருவாங்க. அப்படி கேட்கக்கூடாது என்று இஸ்லாம் தடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக அதை கண்டிக்கிறார்கள், உனக்கு தேவையில்லாத கேட்காத, யாராவது ஒருத்தர் உனக்கு தேவையில்லாத கேட்கிற போது, ஜா யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளிலே அவர் வருவார், மஸ்அலத்துஹு, அந்த பிச்சைக்கார நாளிலே வருவார் அவர், ஃபீ வஜீஹி ஹுமூஸுன் அவ் குதூஸுன் அவ் குதூஹுன், அவருடைய முகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், காயம் பட்டிருக்கும் முகத்தில். அது மட்டுமல்ல, அவருடைய முகம் சில நேரங்களிலே சிலர்களுடைய முகங்கள் வந்து முகத்துடைய தோல் உரிக்கப்பட்டிருக்கும், சக்கச்சவையேன்னு இருக்கும். தன்னுடைய தேவைக்கு அதிகமாக மக்களிடத்திலே கேட்பவர், அவருடைய முகம் சில நேரங்களில் அந்த காயத்தினுடைய வடு இருக்கும், இவர்களுக்கு முகம் வந்து அப்படியே அந்த தோல் உரிக்கப்பட்டிருக்கும், முகத்தினுடைய தோல் உரிக்கப்பட்டிருக்கும். அவ் குதூஹுன், அல்லது முகத்திலே கீறல் போட்டிருக்கும், அப்படியே கத்தியை வச்சு கீறினா எப்படி இருக்கு, அந்த மாதிரி நிலையில அவர் கொண்டு வரப்படுவார். வக்கையில் யாரும் சொல்லல்லா, நாங்கள் கேட்டோம் சொல்லல்லா, மா யுவனிகி, தேவைக்கு அதிகம் என்பது என்ன, அவருக்கு தேவையில்லை அப்படிங்கிறது எந்த அளவை, அளவுகோல் என்ன, அதனுடைய அளவுகோல் என்ன என்று கேட்டபோது செல்லல்லா ஆலோசனை சொன்னார்கள், ஹம்சூன திரஹமன் அவ கீமத்தஹாமின தஹபி, 50 திருகம் அல்லது 50 திருகத்தினுடைய அளவுக்கு தங்கம் யாரிடத்தில் இருக்கிறது, அவர் தேவையற்றவர். 50 திருகம் என்பது இன்றைய நாளுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட 7000 ரூபாய். ஒருத்தட்ட 7000 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னா அவருக்கு வேற அவசியம் இல்லை, போதும் அது. தன்னுடைய தேவைக்கு மிஞ்சி தன்னுடைய செலவுகள் போக 7000 ரூபாய் அவரிடத்திலே பணமாகவோ அவர்களிடத்திற்குரிய தங்கமாகவோ இருந்தால் அவர் மற்றவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. மற்றவங்க ஆனால் சக்காத்துடைய அளவு என்பது 29000 ரூபாய் வருது. இப்ப வந்து 7000 ரூபாய் வச்சிருக்கிறது கேட்க கூடாது, யாராவது கொடுத்தா வாங்கிக்கலாம். கேட்கும் போதுதான் அவர் குற்றவாளியாக ஆகிறார். அப்ப நம்மளுடைய நிலை என்னன்னா, யாரு வந்து கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்போம், கேட்காதவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அவருக்கு என்ன தேவை இருக்கிறது, அவர் கடனாளியா, அவர் சிரமப்படுகிறாரா, நோயாளியா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அதனால அவங்களை தேடி போய் கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்டவர்களை தேடி போய் கொடுங்கள் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் இப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். தங்களுடைய தங்களுக்கு எது இருக்கிறதோ அதை விட சிறப்பானதை முற்படுத்தி வைத்துக் கொண்டார்கள். ஒருத்தர் உபய் இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு முறை ஜகாத் நிதி வசூல் செய்யறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நியமித்திருந்தார்கள். நான் எல்லாத்திலையும் போய் கணக்கு பார்த்து வாங்குறதேப்ப, அவங்க சொத்து எல்லாம் என்ன இருக்கு என்ன ஏது இருக்குதுன்னு எல்லாம் சொல்லி ஃபுல்லாக கணக்கு பார்த்து அதுலேருந்து எவ்வளோ ஜகாத்து பிரித்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது வளமையில் நடைமுறையில் இருந்தது. அப்போ இவர்கள் அது மாதிரி ஒரு அன்சாரி சஹாபிடத்தில் போனார்கள். அவருடைய பொருட்களை எல்லாம் கணக்கு பார்த்து பார்க்கிற போது ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு ஒட்டகை தான் அவருக்கு ஜகாத்து கடமை. ஒரு வருஷம் பூர்த்தியான ஒட்டகை, ஒரு வருஷம் பூர்த்தியான ஒட்டகை எடுத்துருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சாபி என்ன சொல்றாருன்னு சொன்னால், ஒரு வருஷம் பூர்த்தியான ஒட்டகையை நான் கொடுத்தேன்னா அது என்னத்துக்கு பயன்படும், அதை வச்சு பால் கறக்க முடியாது, வாகனிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அதை விட நான் நல்ல ஒரு பொருளை தருகிறேன் என்று சொல்லி நல்ல வாலிப பெண் ஒட்டகை ஒன்றை பயன் தரக்கூடிய ஒரு ஒட்டகையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். உபயமர் காபரதி தாத்தல என்ன சொன்னார்கள் சொன்னா, அது வாங்குறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை, என்ன ஜகாத்துடைய நிதி அதை மட்டும்தான் வாங்க சொல்லி எனக்கு உத்தரவு என்று சொன்னார். இல்லை இதுதான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன போது, அப்படின்னு சொன்னா நீங்க ஒன்று செய்யுங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல கொண்டு போய் கொடுத்துருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் இருக்கிறார்கள், இந்த இடத்துல தங்கி இருப்பாங்க. நீங்க நாளைக்கு போனீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேராக பார்க்கலாம், பார்த்து அவங்ககிட்ட இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி யோசனை சொன்னார். அது போலவே மறுநாள் அந்த வாலிப ஒட்டகத்தையும் பிடித்து கொண்டு நேராக ரசூலுல்லாஹ் இடத்துல வந்தார். யார் ரசூலுல்லாஹ், உங்களது தூதுவரின் இடத்திலே ஜகாத்து நிதியை வாங்குவதற்காக வந்திருந்தார், இந்த மாதிரி சம்பவம் நடந்தது, நான் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன், அவர் மறுத்து விட்டார் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டு அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு வருஷம் ஒட்டகக்குட்டி தான் உங்களுடைய கணக்குப்படி ஜகாத்தினுடைய பொருள், ஆனால் நீங்கள் அதை விட அதிகமாக கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ்வுத்தால அதற்குரிய நன்மையை உங்களுக்கு பன்மடங்காக தந்து விடுவான் என்று சொல்லி வாழ்த்து சொன்னார்கள். தனக்கு கடமையானதை விட கூடுதலாக கொடுக்குகின்ற மனப்பான்மை அவரிடத்தில் இருந்தது. இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை. எனவேதான் அவர்களுக்கு ஈடான மனித சமுதாயம் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் உயர்ந்து விட்டார்கள். உலகத்திலே வாழும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்களோ அதன்படியே தங்களின் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட காரணத்தினால் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற அந்தஸ்தை பெற்றுக் கொண்டார்கள் அன்புக்குரிய சகோதரர்கள். எனவேதான் நாமும் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிற அந்த கடமையான வரியை செலுத்துவதோடு அதிகப்படியாக நம்முடைய இது மாதிரியான ரமலானுடைய காலங்களிலே எல்லாத்துக்குமே அதிக தேவைகள் இருக்கும். யாருக்கு தேவையில்லைன்னு நினைக்கக்கூடாது. அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டு அவர்கள் தேவையுடையவர்களாகத்தான் இருப்பார்கள். இனி அப்படிப்பட்டவர்களுக்கு நாம முன்வந்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குற போது சில நேரங்களிலே கௌரவ பிரச்சனை உண்டாகும். ஜக்காத்து கொண்டு வந்து என்ன ஜக்காத்து, ஜக்காத்துன்னு சொன்னோடனே சில பேர் என்னன்னா அது ஒரு அசோசியான ஒரு பொருள் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஜக்காத்து என்று சொன்னால் பரிசுத்தப்படுத்துதல் என்று அர்த்தம், வளர்ச்சி அடைதல் என்று அர்த்தம். சில பேர் அதை வாங்குறதுக்கு என்ன செய்வாங்க, சங்கடப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. எனவேதான் மார்க்க விற்பனர்கள் நமக்கு சொல்லுகிற போது, சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குற போது ஜக்காத்துன்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனசுல நீங்க நியத்து வச்சா போதும். அது அன்பளிப்பு என்று நீங்கள் அவர்களிடத்தில் பேசுகிற போது அன்பளிப்பு என்று நினைத்து கொடுங்கள், சொல்லிக் கொடுங்கள். மனசுல ஜக்காத்துங்கிறது நீயே தெரிந்தால் போதுமானது, ஜக்காத்துன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நமக்கு வழிமுறைகளை வகுத்து தந்திருக்கிறார். எனவே இது போன்ற காலங்களிலே தேவையுடையவர்களுக்கும் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வறுமையிலே உழன்று கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல விதமாக செய்து அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தியையும் சந்தோஷத்தையும் நாம் அடைய வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்குரிய வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாசுதவான அஹமதுல்லா அஸ்லாம் சுனத்தொழில். Thank you.